السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அல்லாஹ்விடமிருந்து அவனது திருப்தியையும் அளவில்லாத கூலியையும் எதிர்பார்த்தவர்களாக பல வேலைகள் சோலிகள் இருக்க, நல்ல விடயங்களை செவியேற்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இங்கு குழுமியிருக்கின்ற என் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சபையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில நன்மாராயங்களை உங்களுக்கும் எனக்கும் சொன்னவனாக ஆரம்பிக்க விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் குர்ஆனுடைய சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகையில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்பார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சகீனா என்ற அமைதி அவர் மீது இறங்க ஆரம்பிக்கிறார். மலாயிக்காமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை அடைவழைத்துக் கொள்கிறது. அல்லாஹ் தன்னிடம் இருக்கக்கூடிய மலாயிக்காமார்களிடம் இவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபம், அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் பேசப்படுகின்ற சபைகளில் அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் சாரி சாரியாக வானிலிருந்து சங்கிலி தொடரிலே இறங்கி அந்த சபையை சூழ அமர்ந்து கொள்கிறார்கள். மீண்டும் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்ற, அல்லாஹ், உன்னை பற்றி பேசக்கூடிய, உன்னுடைய ஞாபகத்தை தங்களுடைய உள்ளத்திலே வரவழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரிடம் இருந்து நாம் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா மலாயிக்காமார்களிடம் சொல்கிறான், நான் உங்களை சாட்சியாக வைக்கிறேன், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டதற்கு நீங்கள் சான்றாக இருங்கள். ஒரு மலக்கு சொல்கிறார், யா அல்லாஹ், அவர்களில் ஒரு மனிதர் அந்த சபைக்கு வேறு வேலைக்காக வந்தார். அவர் அங்க நல்ல விஷயங்களை கேட்கணும், ஜிக்ர் செய்யணும், அல்லாஹ்வை பத்தி ஈமான் அதை புதுப்பிக்கணும், எந்த நோக்கமும் இல்லை. வேறொரு தேவைக்கு வந்தவர் அந்த சபையிலே அமர்ந்து கொண்டார். யா அல்லாஹ், அல்லாஹு தாலா சொல்கிறான், அவருக்கும் நான் மன்னிப்பை வழங்கிவிட்டேன். அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தினர் தெரியுமா? அவர்களோடு சேர்ந்திருப்பவர்கள் கூட அபாக்கியசாலிகளாக மாறமாட்டார்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் இல்முடைய ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஒரு தீனுடைய ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான் என்றால், கடலில் உள்ள மீனினங்கள் உட்பட அவன் நடந்து வருகின்ற அந்த பாதையில் இருக்கின்ற கற்கள், முட்கள், மரங்கள், செடிகொடிகள், இவைகள் எல்லாமே கடலில் உள்ள உயிர் ஜீவனங்கள் உட்பட அனைத்துமே இவனுக்காக இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுகின்றன. யா அல்லாஹ், இந்த மனிதன் பாவத்தை நீ மன்னிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் இந்த மனிதனுக்காக இஸ்திஃபார் செய்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனையும் தாண்டி ஒரு படி மேலாக, இல்ம தேடக்கூடிய உள்ளங்கள், இல்ம தேடக்கூடிய மாணவர்கள், இவர்களுடைய கால்களுக்கு கீழே மலாயிக்காமார்கள் தங்களுடைய இறகுகளை விரிக்கிறார்கள். உலகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை வரவேற்பதற்காக உலகத்தில் விரிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என தெரியுமா? செங்கம்பளம் விரிக்கப்படும். சிவப்பு நிறத்தில் ஒரு ஒரு காப்பெட்டை விரிச்சிருவாங்க. செங்கம்பளம் விரித்து ரெட் காப்பெட்டில் அவரை வரவேற்றதாக பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் இல்ம தேடக்கூடிய ஒரு மாணவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம், மலாய்க்காமார்களுடைய இறக்கைகளுக்கு மேலதான் அவர்கள் நடக்கிறார்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக சபையோராகிய நம்மை ஆக்கி அருள்வானாக. இந்த சபை முடிந்து செல்கிற பொழுதே ஒரு மலக்கு அறிவிப்பு செய்கிறார், இது போன்ற சபைகள் ஏன் நாங்கள் இங்கே துனியாவை பற்றி பேசவில்லை, நாம் எங்களுடைய சம்பாத்தியங்களை பற்றியோ அல்லது துனியாவுடைய எங்களுடைய தீனை மறக்கடிக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ இங்கு நாம் பேச மாட்டோம், அல்லாஹ்வையும் அவனது ஈமானை பற்றியும் தான் பேச போகிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மலக்கு அலான் செய்கிறார், கூமு மக்ஃபூரன் லகும், இந்த சபையை விட்டு எழும்பிச் செல்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக எழுந்து செல்லுங்கள். கத் புத்திலத் சய்யிஆத்துக்கும் ஹசனாத், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிட்டான். யலஹா மின் பிஷாரா, இதைவிட ஒரு நன்மாராயம் இருக்கிறதா? அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதை விட அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை நன்மையாக மாற்றிவிட்டான் என்று ஒரு வழக்கு அறிவிப்பு செய்கிறார். அது உலகத்திலே இல்முடைய சபைகளுக்கு மாத்திரம்தான் இந்த சிறப்பு இருக்கிறது. எதற்காக என்றால், இல்ம் என்பது ஒரு மனிதனுடைய நேர்வழியுடைய அடிப்படை ஆரம்பமாக இருக்கிறது. அதனூடாக ஒரு மனிதன் நேர்வழி பெற்றுக் கொள்கிறார். அன்பிற்குரியவர்களே, ரமலான் நம்மை முன்னோக்குகிறது. ரமலான் என்ற பெயர் கேட்கிற பொழுது ஈமானிய உள்ளங்கள் சந்தோஷப்படுவது இயற்கை. சந்தோஷப்படவில்லை என்றால் தான் அங்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஈமான், இவருடைய ஈமான் அது என்ன ஈமான் அது? ரமலான் என்ற பெயர் கேட்கிற பொழுது உள்ளம் சந்தோஷப்படுகிறது. ரமலான் வருகிறது என்றால் ஒரு வித்தியாசமான ஒரு உவகை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. வீடுகள் எல்லாம் அலங்கரிக்கப்படுகிறது, கழுவி சுத்தம் செய்யப்படுகின்றன, பள்ளிவாயல்கள் எல்லாம் புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது, சுத்தம் செய்யப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், அது ஈமான்தாரிகளுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த மாதம் வருவதற்கு முன்னால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொல்லுவார்கள், இந்த மாதத்துடைய ஆரம்பத்திலே கத் அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக், மனிதர்களே உங்களிடம் ஒரு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் வந்திருக்கிறது, ஒரு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் உங்களிடம் வந்திருக்கிறது. கத் அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக், அதிலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான், இரவு நேரத்திலே நின்று தொழுவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன். அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட 80 வருடங்களை விட உங்களுக்கு சிறந்த இரவாக அது இருக்கிறது. அந்த இரவிலே தான் குர்ஆன் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதம் வந்துவிட்டால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகின்றன, சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. வகுல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்துடைய கதவுகள் எல்லாம் தாளிட்டு போட்டு போடப்பட்டு மூடப்படுகின்றன. வசுஃபிரதி ஷயாதீன், அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிட்டு கட்டி வைக்கப்படுகிறார்கள். அந்த மாதம் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா அடியார்களை பார்த்து ஒரு ஏலான் செய்கிறான். என்ன அறிவிப்பு அது? சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, குல்லு பனி ஆதம லஹு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் அது அவனுக்கு சொந்தமானவை, அது அவனுக்கு சொந்தமானவை, அதனுடைய பிரயோசனம் அவரை நோக்கி மீளக்கூடியவை. ஒரு நல்லமல் செய்கிறான், ஒரு தர்மம் செய்கிறான், தொழுகிறான், இவைகள் எல்லாம் அவனுக்குரியது. அதனுடைய கூலியை நான் ஒன்றை பத்து மடங்காக, பத்தை எழுநூறு மடங்காக நான் பெருக்கி கொடுக்கிறேன். இல்ல சௌம், நோன்பை தவிர, நோன்பை தவிர. فَإِنَّهُ لِي فَأَنَا أَجْزِي بِهِ, அந்த நோன்பு அது எனக்குரியது, நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன். மற்ற இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறார். ஆனால் விசேஷமாக ஏனைய இபாதத்துகளுக்கு ஒரு மனிதர் ஒரு சதக்கா செய்கிறார், ஒரு ரெண்டு ரக்கா தொழுகிறார், அல்லாஹ் இவருடைய கூலியை கொடுத்துட்டு அதை பத்து மடங்காக பெருக்கி பத்து தடவை தொழுததாக அவருக்கு நன்மை எழுதுகிறார். இன்னும் சிலருக்கு அவர்களுடைய ஹலாஸ், அவர்களுடைய ஈமான வச்சு அந்த பத்து மடங்கை அல்லாஹ் எழுநூறு மடங்காக பெருக்குகிறார். இதை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனால் நோன்பு அவ்வாறு அல்ல. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நோன்புடைய கூலி உங்களால நிறுத்தி அளந்து மட்டிட்டு ஒரு அதனுடைய மட்டீடு அளக்க முடியாது. அது எனக்கு சொந்தமானது, நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய கூலி எவ்வாறு மகத்தானதாக இருக்கும், கணக்கொன்று இல்லதுக்கு. அன்பிற்குரியவர்களே, ஏன் இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு? இது மாதங்களுடைய தலையாய மாதம், ஒரு மனிதனுடைய பாவத்தை அது சுட்டரிக்கக்கூடிய மாதம். அதனால தான் அதற்கு ரமலான் என்றே பெயர். மனிதர்களுடைய பாவத்தை ஒரு இரும்புடைய கரையை எவ்வாறு நெருப்பு போக்கி விடுகிறதோ, ஒரு இரும்பில் இருக்கக்கூடிய துரு, அதில் பிடித்திருக்கக்கூடிய கரைகள், அது ஒரு கொல்லன் பட்டறையிலே அந்த இரும்பை கொண்டு போனா அந்த மனிதன் அந்த நெருப்பில் அந்த இரும்பை காய்ச்சுகிற பொழுது அதில் இருக்கிற துருக்கள் எல்லாம் போய் அது சுத்தமான இரும்பாக மாறிவிடுகிறது. இதை மாதிரி ரமதான அடைகிற மனிதன் சுபஹானல்லாஹ், அவருடைய பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கருக்கப்பட்டு ஒரு சுத்தமான மனிதனாக மாற்றப்படுகிறான். ரமதானுடைய ரமலானுடைய ஒவ்வொரு மாதங்களிலும் அல்லாஹ்வுக்கு சில அல்லாஹ்வுடைய பெயரினால் உரிமை விடப்படக்கூடிய நரகம் செல்லுவார்கள் என்று எழுதப்பட்ட பலரை ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தாலா விடுதலை செய்கிறான். ஆயிரக்கணக்கானவர்களை அல்லாஹு தாலா விடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் இரவும் ஆயிரக்கணக்கானவர்கள், ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் ஆயிரக்கணக்கானவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு கணப்பொழுதுகளும் அல்லாஹு தாலா துவாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் கபூல் செய்வதற்காக. குர்ஆன் என்ன சொல்லுது? ரமலானுடைய ஆயத்தை பத்தி பேசக்கூடிய ஆயத் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ஆயத்துடைய அடுத்த பகுதி சொல்கிறது, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. என்னுடைய அடியார்கள், நபியே என்னிட உங்களிடம் என்னை பற்றி கேட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன். சமீபம் என்றால் என்ன? அதை குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்து சொல்கிறது, أَقْرَبُ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. உங்களோட பிடரி நரம்பை விட அல்லாஹ் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார். நீங்க சொல்றது சில நேரம் உங்களோட காதுக்கு கேட்காது, நீங்கள் சொல்வது உங்களுடைய நண்பருக்கு கேட்காது, நீங்கள் போன்ல பேசினால் அதை அடுத்த தரப்பில் இருக்கிறவர் தெளிவாக கேட்க மாட்டார். ஆனால் அல்லாஹு தாலா கேட்டுவார். ஏன்? அல்லாஹ் உங்களுடைய பிடரி நரம்பை விட உங்களுக்கு சமீபமாக கிட்டுமையாக இருக்கிறான். நீங்க என்ன விரும்பின துவாக்களை கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். விசேஷமாக இந்த ரமலான்ல, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாரத்தை கொஞ்சம் இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள்.
அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை போன்று வேறு எந்த ஒரு மாதமும் இருக்க முடியாது. ஏன்? ஷைத்தான் விலங்கிடப்படுகிறார், கட்டி வைக்கப்படுகிறார். அதனால பெரும்பாவங்கள் நடைபெறுவது குறைவாக இருக்கிறது. ஷைத்தானுடைய தூண்டுதல் இங்கே இருக்காது. அதனால பள்ளிகள் நிறைகிறத கண்ணால பார்க்கிறோம். ஏன் அது விசேஷமாக ரமலான் இல்ல? சுபஹ் தொழுக, சுபஹானல்லாஹ், முழு பள்ளி, இஷா தொழுக, தராவீஹ் தொழுக, சுன்னத்தான ஒரு இபாதத், பருவவிட அதனுடைய அந்தஸ்து குறைவு. என்றாலும் பள்ளியில காணாத முகங்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க. ஏன்? இதுக்கு முன்னால ஷைத்தான் அவர்களுக்கு வேலையை காட்டினான், அவர்களுக்கு சோழிகளை காட்டினான், அவர்களை கொண்டு போய் உட்கார கூடாத இடங்கள்ல உட்கார வைத்தான். அந்த ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டுட்டாங்க, ஆக்களை ரிமாண்ட் பண்ணியாச்சு, ஜெயில அடைச்சாச்சு. சுபஹானல்லாஹ், மக்கள் எல்லாரும் அந்த இயற்கை, அவர்களுடைய அந்த ஈமான் கொஞ்சம் இருந்தாலும் போதும், பள்ளியை நோக்கி ஓடிவாராங்க, தஹஜ்ஜத்துக்கு எழும்புறாங்க, சஹர் சாப்பிடுகிறார்கள், நான் நோன்பு என்கிற பயத்தோடு இருக்கிறார். ஒளிச்சு மறைஞ்சி பாவம் செய்தவர்கள் நோன்ப பிடிச்சு கொண்டா வீட்டில் யாரும் இல்லை, ஆனாலும் அல்லாஹ் பார்த்துக்கு இருக்கிறானே, நான் எப்படி தண்ணி குடிக்கிறது, தாகம்தான், நான் எப்படி தண்ணி குடிக்கிறது, நான் நோன்பு, நான் எப்படி சாப்பிடுறது, நான் நோன்பு, நான் எவ்வாறு ஹராமான விஷயங்களில் ஈடுபடுவது, நான் நோன்பு என்று சொல்லி அந்த நோன்புடைய தாக்கத்தை பாருங்க. அன்பிற்குரியவர்களே, ரமலானுக்கு அல்லாஹு தஆலா அற்புதமான ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான். இந்த ரமலான் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அதனை சலஃபுகள் எவ்வாறு வரவேற்றிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், யஅலபுல் ஃபதல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சலஃபுகள் என்ன செய்வாங்கண்டா, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நல்லவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்களை விட ரமலானுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியும். ஒரு மாணிக்க கல்லுடைய பெருமதி அதுல எக்ஸ்பர்ட்டான ஒருவருக்கு தான் தெரியும் இதுல பெருமதி என்ன. நாங்க பார்த்தா எங்களுக்கு அதுக்கும் இந்த குண்டுமணிக்கும் வித்தியாசம் விளங்காது, ரெண்டும் ஒன்றுதானே. தங்கத்துக்கும் பித்தளைக்கும் அல்லது செம்புக்கும் சில நேரம் எங்களுக்கு வித்தியாசம் விளங்காது. நகை கடைக்காராக்க கையால பிடிச்சிட்டு சொல்லிடுவாங்க, அவங்க அதுல எக்ஸ்பர்ட். சலஃபுகள் தீனுடைய விஷயத்துல அவர்களுக்கு அதனுடைய கனவி, அதனுடைய பெருமதி தெரியும். யாலபுல் ஃபதல் சொல்லுகிறார்கள் ரஹிமஹுல்லாஹ், ரமலான் வாரத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேயே யா அல்லாஹ் இந்த ரமலான கொண்டு வந்து சேர்த்திருவாயாக, இந்த ரமலான்ல எனக்கு ஆஃபியத்தான உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக, அந்த ரமலான்ல வெளிரங்கமான பிரச்சனைகள் வராம அந்த ரமலான சலாமத்தாக என்னிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்ற துவா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரமலான் முடிஞ்சு அடுத்த 6 மாசமும் யா அல்லாஹ் நான் ரமலான்ல செஞ்ச இபாதத்தை நீ கபூல் செய்வாயாக, நாங்க செய்யறது மாதிரி இபாதத் அல்ல அவங்க செய்யறது. ஒரு மனிதருடைய விஷயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கலாம் நினைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், தாபிஈன்கள்ல மிக முக்கியமான ஒரு தாபிஈ இருந்தார், அலா இப்னு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த மனிதர் ரமலான் காலத்துல அல்லாஹ்வுடைய அந்த மாதத்தை தான் அந்த மாதத்துல இபாதத்துகளை சம்பாதிக்கணும் என்ற ஒரு அந்த முக்கியமான நோக்கத்திற்காக என்ன செய்வாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி அதுதான் அவருடைய சஹர், அதுல ஒரு சின்ன ஒரு துண்டு அதுதான் அவருடைய இஃப்தார், ஒரு ரொட்டி கொஞ்சம் தண்ணீர் குடிச்சு கொள்ளுவாங்க. இரவு பகல் முழுக்க அவருடைய வேலை இபாதத். மிக முக்கியமான கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்வார்கள். இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு தொழுவார்கள் என்றால் அவருடைய உடல் ஒரு விதமான நீல நிறமாக மாறிவிடும், உடம்பு நீல நிறமாக மாறிவிடும். இரவு நேரத்தில் அவர்களுடைய தொழுகையினால் அவர்களுடைய கால் நோயாளியுடைய காலை போன்று வீங்கிவிடும். இந்த நேரத்தில் மிக முக்கியமான சஹாபி, நபி அவங்களுக்கு மிக விருப்பமான ஒரு சஹாபி, இமாம் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய், அவரும் தாபிஈன்களுடைய தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ், இவங்க ரெண்டு பேருமே போய் அந்த மனிதரை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை இப்படி கஷ்டப்படுத்த சொல்லலையே, அல்லாஹ் உங்களை இவ்வாறு கஷ்டப்பட சொல்லலையே, கொஞ்சம் பார்த்து இபாதத்தை குறைச்சி செய்யலாமே. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, எனக்கு தெரியும் இது எனக்கு கடமை இல்லைங்கிறது, ஆனா நான் அல்லாஹுடைய ஒரு அடிமையாகிட்டேனே, அல்லாஹ் எனக்கு தார சந்தர்ப்பத்தை என்னால எவ்வாறு கை நழுவ விட முடியும், கை நழுவ முடியும், இந்த சந்தர்ப்பம் என்னை விட்டும். அதனால எனக்கு நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க, எனக்கு இந்த இபாதத்தை செய்யாம இருக்க இயலாது என்று சொல்லிடுவாங்க. ஒரு தடவை அவங்க இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னாரே, அலா நீங்க சொர்க்கத்தில் இருக்கிறது மாதிரி நான் கனவு கண்டேன் என்று சொன்னாங்க. இந்த மனிதர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டாரு, ஷைத்தானுக்கு உங்களை விட வேறொரு தூதுவர் கிடைத்தல்லையா என்னிடத்துல வந்து செய்தி சொல்ல? நீ இப்படி சொல்லிட்டா இந்த அமளிபாரத்துல நான் சொர்க்கவாதி தானே என்று நான் நினைச்சு ஏமாந்து போய் திருவேன். ஷைத்தானுக்கு உங்களை தவிர வேறாள் கிடைக்கலையா இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்க என்னிடத்துல சொல்லிட்டு அன்றைய நாள்ல இருந்து அவர்களுடைய அழுகை அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. சுபஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, சலபுகள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அற்புத ஆச்சரியம். இப்படித்தான் இருந்திருக்கிறான், இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறான். ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் இரவு நேரத்தில் இஷாவுக்கு பிறகு தக்பீரை கட்டினாங்க என்று சொன்னால் சஹர் நேரம் வரைக்கும் தொழக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. பள்ளி வாயல்களில் இமாம் ஜமாத் நடத்துவார்கள். ஒரு இமாம் சொல்லுகிறார், நாங்க பஸ்ராவில் இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு ஒரு இமாம் இருந்தார். அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாள் தராவிகளும் ஒரு நாள் 10 ஜுசு வீதம் 3 நாளைக்கு ஒரு தடவை தராவிகளை குர்ஆன் முடிச்சிருவார். எங்களுக்கு இமாம் இங்க 6 ஜுசு ஓத போக்கல, அரவாசி பேர் அங்க உட்கார்ந்துருவாங்க பின்னால. மூலாவது சலாம் ரெண்டாவது சலாத்துக்கு உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா இன்னும் 2 சலாத்துக்கு உட்கார்ந்துட்டு அடுத்த 4வது 5வது சலாம் அடுத்த 9வது சலாமும் 10வது சலாம் ஒரு மாதிரியா தொழுதுட்டு காலை நிமித்தி காலை ஊண்டி அப்படியே எழுப்பிட்டு பேசிடுறோம். அரஜுஸ் இமாம் ஓதுகிறார். சில பள்ளிகள்ல ஆக கூடினா 1 ஜுசு அவ்வளவுதான். இதுக்கு நின்றுட்டு நாங்க போனா ராவெல்லாம் மலையளவு அமல் செஞ்சது மாதிரி எங்களுடைய கற்பனை, எங்களுடைய ஒரு மேலெண்ணம். அது எங்களுடைய பலகீனம் சகோதரர்களே. இமாம் 10 ஜுசு ஓதி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தொழுவிப்பாரு. அவருக்கு சோம் இல்லாம போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு ஒரு புதிய ஒரு இமாம நாங்க வச்சோம். அவர் 7.5 ஜுசு எங்களுக்கு ஓதினார். 4 நாள்ல குர்ஆன் முடிக்கிறது மாதிரி. அப்ப இருந்த மக்களுக்கு எல்லாரும் சரியான சந்தோஷம். அடே எங்க இமாம் எங்களுக்கு கொஞ்சம் ராகத்தா தெளிவிக்கிறாங்களே, 7.5 ஜுசு. மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, எங்க இமாம் எங்களுக்கு கொஞ்சம் ராகத்தாக தெளிவிக்கிறாங்க இல்லையா. இப்ப சுபஹானல்லாஹ் சொல்லுகிறார்கள், தராவிக நாங்க தொழுவோம், எட இமாம் ஓதுவாரு, மிக பிரமாண்டமான நீள நீளமான சூறாக்களை ஓதுவாங்க. சில நேரத்துல தராவி முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு அவசரமாக ஓடுவோம், அதான் பாங்க சொல்லிருமோ ஃபஜ்ருடைய அதான். அன்பிற்குரியவர்களே, ஈமான் உள்ளத்துல இருந்தது, அமல் செய்யறது மிச்சம் லேசாக இருந்தது. தக்வா என்கிற இறையச்சம் அவர்களுடைய உள்ளத்துல குடிகொண்டிருந்தது, அதனால இபாதத் செய்யறது அவங்களுக்கு மிச்சம் லேசாக இருந்தது. இதனாலதான் சலஃப்களுடைய வரலாற்றை நாங்க படிக்கிற பொழுது ஏன் இப்படி அவங்க எப்படி இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள், ஏன் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. ஒரு ஷாயிர் ஒரு கவிஞர் சொல்கிறார், இதா ஹல்லத்தில் ஹிதாயத்து கல்பா, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய ஹிதாயத் என்கிற அந்த ஒளி ஈமான் உடைய சுடர் உள்ளத்துல வந்துட்டால் நஷிஃபத் அல் அபா உபில் அமாலி, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் அமல் செய்ய உற்சாகப்படுகின்றன. உள்ளுக்கு எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களோட உடம்பு அமல் செய்யறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கு. அடே இமாம் வேகமா தொழுவிக்கிறார் இல்லையா, நான் கொஞ்சம் தனியாக தொழுகா, நான் 3 ஜுசோதி தொழுவேனே மாஷா அல்லாஹ். குர்ஆனை விரிச்சா மூர்றத்துக்கு மனசு வராது. குர்ஆனுடைய விளக்கம் ஒரு தர்ஜமாவை எடுத்து நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு அதை மூடி வைக்கிறதுக்கு மனசு சொல்லாது. அடையாளம் என்ன? சுபஹானல்லாஹ், ஈமான் இருக்கிறது என்ற அடையாளம். அல்லாஹ் பத்தி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொண்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ரப்பி அக்ஃபிர்லி, அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பாயாக, இப்படி சொன்னது அவருக்கு இன்பமாக இருக்கும். எப்ப இது அந்த ஈமான் உள்ளம் சுத்தமாகி ஈமான் அந்த உள்ளத்துல வருமாக இருந்தால் எங்களுக்கு இபாதத் செய்யறது லேசாகிரும். சகோதரர்களே, வருஷம் முழுக்க ரமலானாக இருக்காதா என்று ஆசைப்படுவோம். ரமலான்ல படிச்ச பாடங்கள் வாழ்க்கை முழுக்க நின்று கொண்டே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, முதலாவது நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியது இந்த ரமலானை வரவேற்கிறதுக்காக. இந்த ரமலான் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் முதலாவது முயற்சி செய்ய வேண்டிய இடம் எங்க தெரியுமா? இந்த கல்பு, இந்த உள்ளம். ஒரு ஷாயிர் ஒரு கவிஞர் சொல்கிறார்,
يا خادما النفس كم تشقى لخدمته أتطلب الربح مما فيه خسرانه
தன்னுடைய உடலுக்கு ஹிதமத் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனே, தன்னுடைய உடலுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனே, எதிலே நஷ்டம் இருக்கிறதோ அதுக்காக நீ சிரமப்படுகிறாயா? நாங்க காலையில் எழும்பிலிருந்து மாலை வரைக்கும் நாங்க செய்யற முயற்சிகளை பாருங்க. என்னோட தொழில், என்னுடைய முயற்சிகள் என்ன? சாப்பாட்டுக்காக, ஊடுகட்டத்துக்காக, என்னோட உடம்புக்காக. பெண்கள் சுப்ஹானல்லாஹ், தங்களை அழகுபடுத்திக் கொள்றதுக்காக துணி மணி, தன்னுடைய முகங்களுக்கு, தன்னுடைய உடம்புகளுக்கு சொல்றாங்க. எதுல நஷ்டம் இருக்குமோ, இந்த உடம்பு உலகத்துல ஒரு 40-50 வருஷம், அதுலயும் ஒரு 30-40 வயசு ஆகிச்சா முடியெல்லாம் வெள்ளையாக ஆரம்பிக்குது, தோட்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கின்றன. ஒரு 50-60 வயசானா சுப்ஹானல்லாஹ், மனிதன் முகத்தை கண்ணாடியில பாக்குறதுக்கு அவருக்கே ஒரு விதமான பயம். அட, இப்படி ஆகிட்டா, அப்படி ஆகிட்டா, இன்னும் கொஞ்சம் காலம் போனா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், துனியாவுக்கு சலாம் சொல்லிட்டு பேசிடுறோம். இந்த நஷ்டத்தில இந்த உடம்புக்காக ஏன் இவ்வளவு முயற்சி? அக்பில் அலன் நஃப்ஸி வஸ்தக்மில் ஃபதாயிலஹா, மனிதனே உன்னுடைய நஃப்ஸின் பால் நீ திரும்பிப்பார், உன்னுடைய நஃப்ஸை நீ திரும்பிப்பார். அந்த பின் நஃப்ஸி லா பில் ஜிஸ்மி இன்சானு, நீ மனிதன் என்ற பெயர் உனக்கு உன்னுடைய உடலுக்கு அல்ல, உன்னுடைய உயிருக்கு. மனிதன் என்ற பெயர் உன்னுடைய உடலுக்கல்ல, உன்னுடைய உயிருக்கு. மௌத்தாகிட்டாங்க, உடம்பு ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் சொல்றதில்ல இப்ராஹிம் நான் படுத்திருக்கிறாரு, இப்ராஹிம் எப்ப அடக்கிறது? இப்ராஹிம் எல்லாம் முடிஞ்சு, எங்களை பேருக்கு பின்னால இருந்து எங்களோட டைட்டில், நாங்கள் அடைஞ்ச பதவி, எங்களுடைய பட்டம் எல்லாம் முடிஞ்சு, எப்பயாம் மையத்தெடுக்கிறாங்க, எப்பயாம் ஜனாசா அடக்க போறாங்க? இதுதான் அந்த பெயர். உடம்புக்குரிய பெயராக இருந்தா அவருக்கு அப்பயும் பேர் இருக்குது, இல்ல உடம்பு முடிஞ்சு. எங்களுடைய பெயர் எங்களுடைய உடலுக்கு அல்ல, எங்களுடைய உயிருக்கு. அந்த கவிஞர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார், நீ உன்னுடைய நஃப்ஸை நீ மனிதனாக ஆக்க முயற்சி செய்வாயாக, உன்னுடைய உடம்புக்காக நீ முயற்சி செய்யாதே, அந்த உடம்புக்காக நீ முயற்சி செய்யாதே. உலகத்திலே யாரும் மனிதர்களுடைய நஃப்ஸை பார்க்கறது இல்லை, வெளிரங்கத்தை பார்த்து, அவர்களுடைய பட்டம் பதவிகளை பார்த்து, அவர்களுடைய அமைப்புகளை பார்த்து அவங்களை நிறுக்கிறான். உலகத்துடைய பார்வை, உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கண்கள், அவருடைய பார்வை, உலக சிந்தனை வித்தியாசம். ஒரு மனிதனை அவர்கள் நிறுப்பது, ஒரு மனிதனுடைய கனதியை அளப்பது உலகத்துடைய வெறும் பேர்கள், அவனுடைய புகழ்கள், அவனுடைய பதவி பட்டங்களை வச்சு. மனசு ரீதியில பார்த்து அவன் மிருகத்தை விட கேவலமானவனாக இருப்பான். இதை நான் சொல்லல, குர்ஆன் சொல்லி இருக்கிறது.
وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنْسِ,
நாம் நரகத்திற்கென்றே மனிதர்கள் ஜின்களில் அதிகமானவர்களை படைத்து வைத்திருக்கிறோம்.
لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا,
அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் நல்லவற்றை சிந்தித்து விளங்க மாட்டார்கள்.
وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا,
அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு பார்க்க வேண்டியதை பார்த்து படிப்பினை பெற மாட்டார்கள்.
وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا,
அவர்களுக்கு காதுகள் செவிப்புலன்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவர்கள் கேட்டு படிப்பினை பெறக்கூடியவற்றை கேட்க மாட்டார்கள்.
أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ,
அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள், மாறாக மிருகத்தை விட கேடுகட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, மனிதன் தன்னுடைய ஆத்மாவை சுத்தம் செய்து, தன்னை கட்டுப்படுத்தி, தன்னை சீர்தூக்கி பார்த்து, தன்னை சீர்திருத்துகின்ற வரை அவன் நஷ்டத்தில் தான் இருக்கிறார். தமதான் ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்கள், சஹாபாக்கள் இதற்குத்தான் பயந்திருக்கிறார். நஃப்ஸ் இருக்கிறதே, இது பொல்லாததே, இதை பயந்து கொள்ளணும். பேசுற நான் முதலாவதாக, அதுக்கு பிறகுதான் நீங்க. நஃப்ஸ் இது பொல்லாததே, இதில் இருக்கிற நோய்கள் இருக்கிறதே, இது மிக ஆபத்தான நோய்கள். உடம்புடைய நோய், அது முத்தி போனா மனிதனுக்கு ஏற்படுவது மரணம்தான், முடிஞ்சு. அது உலகத்துடைய வாழ்வில் அவனுடைய ஒரு கட்டம் முடிவடைகிறது, அவ்வளவுதான். ஆனா நஃப்ஸில் இருக்கிற நோய் இருக்கிறதே, அந்த நோய்க்குரிய ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படாவிட்டால் அவனுடைய முடிவு அது உலகத்திலும் கேவலம். மனிதர்கள் காரை துப்பிடுவாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாளை மறுமையில அது ஈடு செய்ய முடியாத நஷ்டம். அல்லாஹ் மன்னிச்சாலே தவிர அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த உள்ளத்தில் இருக்கிற நோய்களை சீர்தூக்கி பார்க்கிற இடம்தான் இந்த ரமதான். அது வாரத்துக்கு இருக்குது. அந்த ரமதான வரவேற்கிறதுக்கு முன்னால எங்களுடைய நஃப்ஸ, எங்களுடைய ஆத்மாவை, என்னுடைய உள்ளத்தை நாங்க சீர்திருத்துவமாக இருந்தா அதுதான் நாங்க செய்யக்கூடிய மிக பிரமாண்டமான பணி. சில மனிதர்கள் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு பரதேசியாக இருப்பாங்க, சபைகள்ல அவங்களோட பெயர்களை யாரும் பேச மாட்டாங்க, அவங்க வந்தாலும் திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இஃப்தார் செஞ்சு கொண்டு சஹர் செய்து கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய அதான் சொல்லணும், வந்து பார்த்தாங்க நபி அவங்க சஹருக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், ஃபஜ்ருடைய நேரமாச்சு, நான் அதான் சொல்லட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை வேணாம், நேரம் இருக்குது, இன்னும் நேரமாகல, கொஞ்சம் நில்லுங்க. நபி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பிலால் அவங்க பள்ளிக்குள்ள போயிட்டு, நபி அவங்களோட வீடும் பள்ளியும் ஒரு சுவர் தான், பள்ளியுடைய பள்ளி ஒரு கதவை திறந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு, நபிமார்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒன்பது மனைவிமார்களுடைய வீடும் பள்ளியை சுற்றித்தான் இருந்தது. அது வீடு அல்ல, ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு அறை, அவ்வளவுதான். கையால எட்டி தொட்டுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூரையை தொட்டலாம். இரவு நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருப்பாங்க, நபி அவங்க சுஜூது செய்யறதுக்காக அந்த பெண்ணுடைய காலை சுரண்டுவாங்க, அந்த பெண் காலை மடக்கின அந்த இடத்துலதான் சுஜூது செய்வாங்க. இதுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. நபி அவங்க சஹர் செய்து கொண்டிருக்கிறாங்க. பிலால் இரண்டாவது தடவை வந்து, யார் ரசூலல்லாஹ், ஃபஜ்ருடைய நேரமாச்சு யார் ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னமாகல்ல, போனாங்க. பிலால் அவங்களுக்கு பொறுமை இல்லை, பார்த்தாங்க ஃபஜ்ரு நேரம், அதான் சொல்லணும். நபி அவங்க சாப்பிடுறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாவின் மீது ஆணையாக ஃபஜ்ரு நேரம் ஆகிச்சு யார் ரசூலல்லாஹ்னு சொல்ல, நபி அவங்க கையை வச்ச கை அப்படி உதறித்தான், சொன்னாங்க ஃபஜ்ருடைய நேரமாச்சு, நீங்க அதான் சொல்லுங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உண்மையிலே ஃபஜ்ருடைய நேரம் அல்ல, ஆனா பிலால் நீங்க செய்த இந்த சத்தியம் இருக்கிறதே, அல்லாவின் மீது ஆணையாக வல்லாஹி என்று சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையால அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தை உண்டாக்கி விட்டான். பூமியை கொஞ்சம் வேகமாக சுழற்றி ஒரு அமைப்பில் அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தை கொண்டு வந்து விட்டான் சொல்லிட்டு தான் சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸ சொன்னாங்க, பொன்னான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பார்த்தால் பரதேசியாக இருப்பாங்க, அவங்கள இதா ஜாஉ லம் யுஅரஃபு, ஒரு சபைக்கு வந்தா இவர் யாரு எவர் என்று கூட யாரும் விசாரிக்க மாட்டாங்க. இதா காபு லம் யுஃப்தகாது, அவர்கள் ஒரு சபைக்கு வராட்டி ஏன் இவர் வரல, ஏன் இவர் கல்யாணத்துக்கு வரல, ஏன் இவர் நாங்க எங்க அழைப்புக்கு வரல, ஏன் இவர் பள்ளியில் இந்த நிகழ்ச்சிக்கு வரல என்று யாரும் தேடவும் மாட்டாங்க. ஆனா இப்படியான சில அடியார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால், அல்லாஹ் லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர், அவர் செஞ்ச சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி ஆகுவார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நடக்கும் என்று சொல்லிட்டாருன்னா அது நடந்துதான் ஆகும், அல்லாஹ் நிறைவேற்றிடுவார். வல்லாஹி இப்படி ஆகும் என்று சொல்லிட்டாருன்னா அது ஆகும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நடத்தி ஆகுவார். இவர் யாரு தெரியுமா? இவருடைய உடம்புதான் உலகத்துல பரதேசிகரமானது, இவருடைய உள்ளம் அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட மனமானது, இவருடைய உயிர் அல்லாஹ்விடத்துல உலகத்தில் இருக்கிற பல கோடிக்கணக்கான மனிதர்களுடைய உயிரை விட பெருமதியானது. தன்னுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை பயந்த மனிதர், தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட போறவர். ரோட்டால போவாரு, எல்லாரும் பார்த்துட்டு சும்மா போறான் வேலை இல்லாம நினைப்பாங்க, ஆனா அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாஹ் மௌத்துடைய பயம், மௌத்துடைய சிந்தனை இருக்கும். அடே எனக்கு ஒரு பணக்காரன் கோடிக்கணக்கில் கொடுப்பாரு, லட்சக்கணக்கில் செலவு செய்வார், பள்ளியை கட்டாரு, ஊட கட்டாரு, இந்த மனுஷன் அல்லாஹ் எனக்கு தந்திருந்தா நானும் கொடுப்பேனே என்றுதான் நினைச்சிருப்பாரு. அல்லாஹ் அவருக்கு பள்ளி கட்டின நன்மை எழுதியிருப்பான். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய உள்ளம் சீராகுமாக இருந்தா இதுதான் எங்களுக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயிற்சியை தான் ஒவ்வொரு சஹாபிக்கும் கொடுத்தாங்க. ஹஸரத் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னாங்க, சொர்க்கத்தை கூட நன்மாராயம் கூறினாங்க. ஆனா ஒரு துரும்ப கையில் எடுத்து அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு, நான் இந்த துரும்பாக இருந்திருக்க கூடாதா, நான் இந்த மரமாக இருந்திருக்க கூடாதா, மறுமையுடைய பயத்தால் அழுவாங்க. ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் அந்த ஃபில் ஜன்னா, நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க. சாதாரணமான மனிதர் அல்ல, ஆனால் நஃப்ஸுடைய விஷயத்துல தங்களை பயந்தாங்க, தங்களை சந்தேகிச்சாங்க. அடே நான் தவறு செஞ்சிட்டேனோ, எனக்கேன் இந்த பெருமை, எனக்கேன் இந்த இந்த யோசனை. உமர் இப்னு கத்தாப் என்ன செய்வாங்கண்டா, தன் ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்துல தன்னுடைய வேலைகளை தான் செய்வாங்க. ஏன் இந்த நஃப்ஸு பொல்லாததே, இந்த நஃப்ஸுக்கு ஒரு அடி அடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கண்டா, தன்னுடைய வேலைகளை தான் செய்து தன்னுடைய நஃப்ஸை தாழ்த்தி கொள்வாங்க, தன்னை வந்து ஒன்றும் இல்லாதவனாக ஆக்குவாங்க. உமர் இப்னு கத்தாப பார்த்து ஒரு பொம்பளை வந்து, யா உமர், ஒரு பொம்பளை பேசுறா, யா உமர், அமீருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹலீஃபா, உமருடைய பேரை கேட்டா ரோம பாரசீக வல்லரசு நடுங்குது. இப்படியான உமரை பார்த்து ஒரு பொம்பளை வந்து உமர்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னோட பெரிய பதவியில் உள்ளாரால பார்த்து என்னோட ஜனாதிபதியுடைய பேரை அவருக்கு முன்னால போய் அவள பேரை சொல்லி ஜுவான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அவனை பிடிச்சி அடைச்சி அவனை வெட்டி நியாயம் செஞ்சிட்டுருவாங்க. எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஒரு ஆள் எங்களை பேரை, நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள், வைங்க ஊர்ல ஒரு கண்ணியமான ஆள், ஹாஜியார் என்கிற பேரை கூடாம சொல்லி கூட சொல்லாம பேரை மட்டும் மொட்டையா சொல்லிட்டா எங்களுக்கு எப்படி கோபம் வருது? சுபஹானல்லாஹ், எங்கட மனசுல எங்கட பலஹீனம் சகோதரர்களே, எங்கட பேரை சொல்லி கூப்பிடறதுல என்ன குத்தம் இருக்குது? ஆனா உமரை பார்த்து ஒரு பொம்பளையா உமர் கூப்பிட்டா, பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் பார்த்து இப்படி பேசுகிறாய். அந்த பொம்பளை சொன்ன உமர் சொன்னாங்க, வாய மூடுங்க நீங்க எல்லாரும், அவ யாரு தெரியுமா? இந்த பெண்ணுடைய பேர்ல ஒரு இந்த பெண்ணுடைய விஷயமாக அல்லாஹ் ஒரு சூரா வரைக்கு வச்சிருக்கிறான். ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் ஒரு சூரா வரைக்கு வச்சிருக்கிறான். சாதாரணமான பெண் அல்ல. அந்த பொம்பளை உமரை கூப்பிட்டு சொன்ன, உமர் இத்தகில்லா, அல்லாஹ் நீங்க பயந்து கொள்ளுங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால நீங்க இந்த மார்க்கெட்ல இந்த பஜார்ல நீங்க சின்ன பொடியனாக ஓடிக்கொண்டிருந்தது எங்க கண்ணுக்குள்ள இன்னும் இருக்குது. உமர், உங்களோட ஆட்சி உங்களை ஏமாத்தி விடக்கூடாது. பொம்பளை நசிய செஞ்சிட்டு போறா உமர் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு தடவை ஹுதுபா ஓதுறாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு. என்ன தலைப்பு தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாரும் முறையிட்ட ஒரு தலைப்பு, சமூகத்துடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அது என்ன தலைப்பு? பெண்கள் எல்லாரும் மகர கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊருக்கு மாத்தமாக, நம்ம ஊர்ல மாறித்தான் தலைகளா கேட்பாங்க இல்லையா? அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் சிறந்த வழக்காறுகள் எங்களுக்கு நசீபாக்குவானாக. மகர கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எங்களுடைய வாலிப சமூகத்தை மாற்றுவானாக. பெண்களுடைய பெருமதி அல்லாஹு தஆலா உயர்த்துவானாக. மகரை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பத்தினித்தனமான கௌரவமான பெண் குழந்தைகளை அல்லாஹ் எங்களுக்கு ரசீபாக்குவானா. அந்த காலத்துல என்ன தெரியுமா செய்வாங்க? மாப்பிள்ள பெண் பேசித்தான் போவார், பொன் மாப்பிள்ள கிட்ட போறது இல்ல, பெண் வீட்டால மாப்பிள்ள பேசி போவாங்க. மாப்பாக்காரன் சொல்லுவாரு, என்ன மகளை திருமணம் முடிக்கிறதா இருந்தா இவ்வளவு மகர் கேட்கிறா, திரையிலும் பண்ண முடிங்க. எவ்வளவு டிமாண்ட்? யாருக்கு டிமாண்ட்? மாப்பிள்ளைகள்ல பெண்ணுக்கு டிமாண்ட். ஏன் அவங்க அப்படியான சாலிஹான பெண்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன், இந்த பெண்கள் மகர கூட்டி கூட்டி எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, மகர் கொடுக்கற திருமணம் முடிக்க போறான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறினாங்க, சொன்னாங்க, பெண்களே நீங்க மகர கூட்டேலாது, மகர குறைக்கணும், நாங்க மகருக்கு ஒரு நிர்ணயம் வைக்க போறோம், இதுக்கு மேல யாரும் மகர் கேட்க கூடாது. அந்த காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வாரதுல எந்த தடையும் கிடையாது, பெண்கள் ஜும்மாக்கு வருவாங்க. ஆனா பெண்கள் வீட்டுல தொழுவதுதான் சிறந்தது, அதையும் விலை கொள்ளணும். ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, பெண்கள் பள்ளிக்கு வர தோங்கினா நீங்க தடுக்காதீங்க. ஹுதுபாவுக்கு வந்து இருந்த ஒரு பெண்மணி எழும்பினான், அமீர் அல் முஃமினீன், அல்லா தடுக்கிறான், நீங்க தடுக்கிறீங்களா? நீங்க யார் அல்லா தாரத்தை தடுக்கிறதுக்கு? கேட்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எங்க தந்தார்? அந்த பெண்மணி சூரா ஆலா இம்ரானுடைய சூரா நிசாவுடைய ஒரு ஆயத்தை ஓதினான், வைன் ஆதைதுமு ஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ. ஒரு பெண்ணை நீங்க தலாக் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு, அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒரு மலை அளவு நகை கொடுத்தீங்க, ஒரு மலை அளவு சொத்து கொடுத்து அந்த பெண்ணை முடிச்சாலும் அதுல கொஞ்சமாவது நீங்க ரிட்டர்ன் வாங்காதீங்க. நீங்க கொடுத்த மகர் ஒரு மலையளவு இருந்தாலும் என்று அந்த குர்ஆனுடைய ஆயத்து சொல்லுது. அந்த பெண்ணுக்கு அந்த ஆயத்து விளங்கி இருந்தது. அந்த பெண் எழுப்பி சொன்னா, அல்லாஹ் எங்களுக்கு மலையளவு மகர் தந்தாலும் அதுல வாங்கக்கூடாது, திரும்பி பெறக்கூடாது என்று ஆண்களுக்கு சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் தந்ததை நீங்க யாரு தடுக்கிறதுக்கு என்று கேட்டான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்தவங்க ஹுதுபா என்ன தெரியுமா சொன்னாங்க, அஸாபத் இம்ராஅத்துன் வ அஹ்தா உமர், ஒரு பெண் சரியாக சொல்லிவிட்டார், உமர் தவறு செய்து விட்டார், உமர் பிள்ளையாக சொல்லிட்டாரு மெம்பர்ல வச்சு சொன்னாங்க. இன்னும் ஒரு வரலாற்று ஏட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குல்லுன்னாசி அஃபஹுமின் கயா உமர், உமர் மெம்பர்ல வச்சு சொன்னாரு, மக்கள் எல்லாரும் உங்களை விட விளக்கசாலி உமர், விளங்கிக்கோங்க, மக்கள் எல்லாரும் உங்களை விட விளக்கசாலி. ஹலீஃபா சொல்றார் வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். அலி பின் அபி தாலிப் என்ன தெரியுமா செய்வாங்க, சில நேரத்துல பாதரட்சிகளை கலட்டிட்டு வெறும் காலனியா வெறும் பாதத்தோடு நடப்பாங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான வாங்கி தன்னுடைய தலையில சுமந்து வருவாங்க. அவங்களுக்கு அடிமைகள் இல்லாம இல்ல, விரும்பினா ஒரு ஆள்கிட்ட சொன்னா அவருடைய வீட்டுக்குரிய சாமான எல்லாம் வந்து இருக்குவீங்க. ஆனா தன்னுடைய நப்சுக்குள்ள இருக்குதே ஒரு சிலை, நான் என்ற மமதை, அதை உடப்பாங்க. இப்படித்தான் தூக்கி தலையில வச்சுக்கொண்டு நடந்து வருவாங்க, மாறு வேடம் பூண்டு கொண்டு வேலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போறது வாரது இவங்களுடைய வழக்கமாக இருந்தது. அது மதீனாவுடைய எல்லைப்புறத்தில் இருந்த ஒரு வீடு, அடிக்கடி இவர் அந்த வீட்டுக்குள்ள போவாரு வருவாரு ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில். உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க அபுபக்கருக்கு என்ன வேலை, ஒரே ஒரு வீட்டுக்கு போறாரு, கொஞ்ச நேரம் தாமதமாகி வருகிறார். கொஞ்ச நாளுக்கு பின்னால உமர் ரழியல்லாஹு அன்ஹு போனாங்க, அந்த வீட்டை கதவை தட்டினாங்க, அனுமதி பெற்றுட்டு உள்ளுக்கு போனா கண் தெரியாத ஒரு வயதாளி ஒரு மூதாட்டி அந்த வீட்டில் இருக்கிறான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யாரோ ஒரு மனிதர் உங்களோட வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போகிறார், யார் அவர்? அந்த பெண் சொன்னா, எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. சரி, அவர் வந்து என்ன செய்கிறார்? அந்த பெண் சொன்னா, எனக்கு கண் தெரியாது, என்ன பாக்குறதுக்கு யாரும் இல்லை, அவர் வீட்டுக்குள்ள வந்து என்னோட வீட்டை கூட்டி சுத்தம் செஞ்சிட்டு என்னுடைய சமையல் வேலைகள் இருந்தா அதை செஞ்சிட்டு துணிமணிகள் இருந்தா கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு போறாரு, அவர் யாரு ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது. வீட்டை விட்டு வெளியில வந்து உமர் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாங்க, அபா பக்கர், உங்களுக்கு பின்னால வார ஹலீஃபாக்களுடைய வேலையை நீங்க கூட்டிட்டீங்க அபுபக்கரே என்று சொன்னாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தை இப்படித்தான் பக்குவப்படுத்தி கொடுத்தான். இந்த உள்ளம் தக்குவாவை சுமப்பதற்கு இப்படித்தான் தயார் செய்யப்பட்டது. இதுதான் தக்குவாவுடைய அடையாளம், தக்குவாவுடைய ஆரம்பம், தக்குவாவுடைய முதல் படி. தன்னுடைய உள்ளம் சீராகிறது, தன்னுடைய நஃப்ஸ் தான் ஒரு சாதாரணமான அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த சிந்தனையை வரவழைக்கிறது. ஒவ்வொரு சஹாபியிடத்திலும் இந்த குணத்தை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். யார் இவர்? அலி இப்னு அபி தாலிப் இடத்தில் கேட்கப்படுகிறது, உஸ்மானை பத்தி உங்களோட கருத்து என்ன? சொல்கிறார்கள், வானலோகத்துல ரெண்டு ஒளி கொடுக்கப்பட்டவர் என்று சொல்லப்படக்கூடிய மனிதரை பற்றியா இடத்துல கேட்கிறீங்க? அவர் மலாய்க்காமார்களுக்கு மத்தியில் இரண்டு ஒளி கொடுக்கப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். உஸ்மான் இப்னு அஃபான் நபி அவர்களுடைய ரெண்டு மகள்மார்களை ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் செய்தார்கள். ஜைனபை திருமணம் செய்கிறார்கள். அந்த பெண்ணுடைய ஒஃபாத்துக்கு பிறகு உம்மு குல்தூம் ருக்கையாவை திருமணம் செய்கிறார்கள். ருக்கையாவுடைய ஒஃபாத்துக்கு பிறகு உம்மு குல்தூமை திருமணம் செய்கிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க, உம்மு குல்தூமும் மௌத்தாகிட்டாங்க, எனக்கு மூன்றாவது மகள் இருந்தால் அதையும் உஸ்மானுக்கு நான் திருமணம் செய்து கொடுத்திருப்பேன், என என்னுடைய குணத்திற்கு மிக நெருக்கமான குணத்தை உடையவர் உஸ்மான் என்று சொன்னார்கள். யா உஸ்மான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பதவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை அணிவிப்பான், சில முனாஃபிக்குகள் அந்த ஆடையை கலட்ட முனைவார்கள், நீங்க என்ன சந்திக்கின்றவரை கலட்டி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? நீங்க கொலை செய்யப்படுவீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தார ஹலீஃபா என்கிற இந்த ஆட்சி, இந்த பதவியை நீங்க கலட்டிடாதீங்க. அது அவருக்கு நபி அவங்க சொன்ன விசேஷமான வசியத். ஹத்தா தல்கானி, என்ன நீங்க சந்திக்கின்றவரை கலட்டிடாதீங்க, அப்ப நீங்க ஷஹீதாக்கப்படுவீங்க. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னோடு இருக்கிறவர் ஷஹீத். மக்காவுடைய மலைக்கு மேல ஹசரத் அபுபக்கர், ஹசரத் உமர், ஹசரத் உஸ்மானோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. மலை அசைய ஆரம்பிக்கிறது. ஒரு நிலநடுக்கம் வந்தா எப்படி அசையுமோ அது மாதிரி மலை அசைய ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலால் ஒரு அடி அடிச்சாங்க மலைக்கு. அடிச்சு சொன்னாங்க, உஸ்புத் யா சபீர், மலையே, சபீர் என்ற மலையே, நீ நின்றுவிடு, அசையாமல் நின்றுவிடு, நிலையாக நின்றுவிடு. உனக்கு மேல யார் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு நபி, ஒரு சித்தீக், ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறாங்க என்று சொன்னார்கள். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சித்திக் அபூபக்கர் சித்திக், ரெண்டு ஷஹீதுகளும் யார்? உமர் உஸ்மான். ரெண்டு பேரும் நினைச்சாங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் ஷஹீதாகத்தான் மௌத்தாகுவோம், நான் கொலை செய்யப்படுவோம்ங்கிறது தெரியுமா உங்களுக்கு? உஸ்மானுக்கு ஆட்சி கொடுக்கப்படுகிறது ரழியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள்ல பெரும்பான்மையானவர்களுடைய முடிவு உஸ்மான் கலீஃபாவாகணும். நபி அவங்க சொன்ன வசியத்துக்காக ஆட்சியை கபூல் செய்து கொள்கிறார்கள். ஆட்சி காலத்துல எவ்வளவு அவங்களுடைய உள்ளம் இருந்தது என்றால், மிகப்பெரிய செல்வந்தர், ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு அடிமைகளை உரிமை விடுவாங்க. உஸ்மான் அவருடைய சிறப்பு வேற, அவருடைய செல்வம் வேற. அல் கனி உஸ்மான் இப்னு அஃபான் மிகப்பெரிய செல்வந்தர், ஆனா ஆட்சி கையில கிடைச்சதுடைய ஒரு தடவை தன்னுடைய ஹாதிம், தன்னுடைய வேலைக்காரர் ஒரு ஆளுக்கு கோபம் வந்து காதை பிடிச்சி முறுக்கி விட்டாங்க. முறுக்கினத்துடையதான் யோசனை வந்துச்சு, அடே நான் ஹலீஃபாவாக இருக்கிற அந்த யோசனையில ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சிட்டேனே, அவரோட ஹாதிம், அவரோட அடிமை. அடிமை என்று சொன்னா உலகத்தில் இருக்க அடிமைகள் இல்ல, ஒரு ஆள் அடிமையை கொலை செய்தாலும் யாருக்கும் கேட்க முடியாது. அடிமையுடைய காதை திருச்சதுக்கு பிறகு மனசுல பயம் வந்தது, அடே அல்லாஹ் நாளை கியாம நாளையில இடத்துல கேள்வி கேட்டுட்டா, அந்த அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த காதை பிடிச்சி முறுக்கு. அடிமை சொன்னாரு, ய ஹலீஃபா, எஜமானண்டா வேற, இது ஹலீஃபா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். சொன்னார், இந்த காதை பிடி. ஏலாது எனக்கு எந்த காதை பிடி அலட்டினார்கள், காதை அவர் பிடிச்சிட்டு விட்டார். சொன்னாங்க, நான் சொல்லுகிறவரை நீ நசிக்கோணும். அவங்களுடைய காது சிவக்கிறவரை அந்த அடிமையுடைய கையால தன்னை காதை பிடிச்சி நசிக்க வச்சார். தன்னுடைய நப்சுக்கு கொடுக்கிற அடி, எங்களை கீழே வேலை செய்யற ஒரு ஆள், அவர்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கே எங்களை மனசு விட்டு கொடுக்குறதில்லையே. பெத்த உமா வாப்பா சகோதரர்கள், நாங்க தான் செய்யாத தவறுக்கு நானே என் மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்கிற வார்த்தை சுபஹானல்லாஹ், அபூபக்கர் சித்திக்கிறது உஸ்மான்ல அவங்க அநியாயம் செய்யல, அவன் செஞ்ச குற்றத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க, அதையும் அவங்களுடைய உள்ள ஏற்றுக்கொள்ளல. அடிமையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, கியாம நாள்ல இருக்கிற தண்டனையை விட உலகத்துல தண்டனை லேசப்பா, அதனாலதான் உன்னை இப்படி சொன்னேன். எந்த அளவுக்கு அநியாயத்தை பயந்து இருக்கிறாங்க என்று சொன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. 12 வருட ஆட்சியில கடைசி 12 வருடங்கள், கடைசி 6 வருடங்கள் ஃபித்னாக்கள், குழப்பங்கள். நபி அவங்க அதையும் சொல்லியிருந்தாங்க, உஸ்மான் உங்களோட ஆட்சியில் எப்படி நடக்கும், ஃபித்னாக்கள் உண்டாகும், நீங்க கொலை செய்யப்படுவீங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் இருக்கிறாங்க, நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், மனிதர்கள் எல்லாரும் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மனிதர்கள் எல்லாரும் எங்களுடைய சிறப்பை விளங்க மாட்டாங்க, நாங்க நலவு செய்தாலும் மனிதர்களுடைய ஒரு கூட்டம் எங்களை பிழையாகத்தான் பார்ப்பார்கள், எங்களை இல்ல. நபி அவர்களுடைய வாயால நீங்க சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட சஹாபாக்களை பார்த்தே மனிதர்கள் எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க. நாங்க எங்க இருக்கிறோம், எங்களை பத்தி ஒருவர் குறைச்சி பேசிட்டாரு, எங்களுக்கு ஏசிட்டாரு, எங்களுக்கு துன்பம் செஞ்சிட்டாரு, அநியாயம் செஞ்சிட்டாருங்கிறதுக்காக நாங்க தளர்ந்து போகக்கூடாது, நாங்க சாதாரணமான மனிதர்கள். சஹாபாக்களோடு மக்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க பாருங்க. அதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். உஸ்மான் பின் அஃபான் இருக்கிறாங்க, ஈரான், ஈராக், ஷாம் பல பிரதேசங்கள்ல இருந்து கிளர்ச்சியாளர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். என்ன தெரியுமா, உஸ்மான் ஆட்சி செய்ய தகுதி இல்லை, அவங்களோட குற்றம் குற்றச்சாட்டு. உஸ்மான் ஹிலாபத்தில் இருந்தாங்க, நீக்கோணும், அவரோட ஆட்சியை பறிக்கோணும். அடே நபி அவங்க சொல்லிட்டு போனாங்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை தருவான்னு சொல்லி நபி அவங்களுடைய ஹதீஸுக்கு மேலால நீங்க விளக்கம் சொல்றீங்களா? மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சகோதரர்களே. மனிதர்கள சிலருடைய மனது அப்படித்தான் இருக்கும், அவர்கள் திருந்துவது சுபஹான் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, உஸ்மான பதவி நீக்கோணும் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து ஒன்று சேர்ந்தான். இந்த நேரத்தில் ஷாம்ல இருந்து வந்த ஒரு மனிதர் அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இடத்துல போய், சில கேள்விகள் நான் உங்களிடத்துல கேட்கணும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்க உண்மை சொல்லணும் என்று சொன்னாரு. யார் இவர்? அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள். யாரிடத்துல கேட்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் நபி அவர்களுடைய தர்பியத்துல வாழ்ந்த, வளர்ந்த மிக உன்னதமான ஒரு சஹாபி, குர்ஆனை சுமந்த, பல ஆயிரம் ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி. அப்துல்லா இப்னு உமர் இடத்துல போய் மரியாதை இல்லாம நீங்க உண்மை சொல்லணும், ஒரு சஹாபியை பார்த்து சொல்லவே வேணும் உண்மை என்று சொல்லி கேட்கவா வேணும். சொன்னத்துடைய அப்துல்லா இப்னு உமர் சொன்னார், என்ன கேள்வி கேளு, நான் உஸ்மான பத்தி சில சந்தேகங்களை கேட்க போறேன். என்னப்பா சந்தேகம் கேட்டாரு, உஸ்மான் உஹத் யுத்தத்துல கலந்து கொண்டாரா, உஸ்மான் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டாரா, முதலாவது கேள்வி. அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, இல்ல உஸ்மான் கலந்து கொள்ளல, உஸ்மான் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளல. இரண்டாவது கேள்வி, உஸ்மான் உஹத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லீம்களுக்கு படு தோல்வி ஏற்பட்டு சஹாபாக்களுடைய பெரியோரு ஜமாத் அப்படியே ஓடிட்டாங்க நபி அவங்களை விட்டுட்டு, யாரசி உயிர் போற நேரம் சஹாபாக்கள் ஓடினாங்க ஒரு திசையில, நபி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க வதந்தி காபிர்களால பரப்பப்பட்டது. 12 அன்சாரிகளை தவிர மற்ற எல்லாருமே ஓடிட்டாங்க. இவர் போய் கேட்டாரு, உஸ்மானும் சேர்ந்து ஓடினாங்களா? அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, ஓம் அவரும் சேர்ந்துதான் ஓடினாங்க. மூணாவது கேள்வி, பைஅத்துர் ரிதுவான், நபி அவர்கள் உம்ராவுக்கு வருகிறார்கள் ஹுதைபியாவுல, மக்கத்து முஷிரிக்குகள் வந்து நபி அவர்களை உம்ரா செய்ய கூடாது என்று தடுத்து விட்டார்கள். நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்ய இயலாது, வந்த யுத்தம் நடக்கும் காபத்துல்லாவுல. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து கொண்டு பார்த்தாங்க, காபிர்கள் விருது மாதிரி இல்ல, ஹரத்துடைய எல்லைக்குள்ள போக விடுறாங்க இல்ல. நபி அவங்க சஹாபாக்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்தாங்க, நாங்க மௌத்தாகிறதுக்கு தயார், இவங்களோட யுத்தம் செய்வோம், நாங்க மௌத்துக்கும் தயார். அந்த 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 பையத்துக்கு பையத்துர் ரிதுவான் என்று பெயர். அல்லாஹ் அந்த பையத் செஞ்சவங்களை பொருந்தி கொண்டுட்டான். அத்தனை சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க மௌத்தாகிறதுக்கு தயாராக வந்திருக்கிறோம், நாங்க மக்காவுக்குள்ள போவோம், யாராவது சண்டைக்கு வந்தா நாங்க மௌத்துக்கு தயார். அந்த பையத்துர் ரிதுவான்ல உஸ்மான் இருந்தாங்களா என்று கேட்டார். அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, இல்ல அவர் இருக்கல. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொன்னார் மனிதர், என்னையான் உஸ்மான் ஆட்சிக்கு தகுதி இல்லையா? அப்துல்லா இப்னு உமர் கூப்பிட்டா, ஏ ரஜுல் தஆல், மனுஷன் இங்க வா, விளப்பம் இல்லாம பேசாத இங்க வா. முதலாவதனுடைய சந்தேகம் இருக்கிறதே, பத்ர் யுத்தத்துக்கு ஏன் தெரியுமா உஸ்மான் வரல, விளங்கிக்கோ. முதலாவது உஸ்மானுக்கு அவருடைய மனைவி ருக்கையா, நபி அவங்களுடைய மகள், சோம் இல்லாம இருந்தா. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உஸ்மான் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ருக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம், நானும் வரட்டா? நபி அவங்க தான் சொன்னாங்க, உஸ்மான் உங்களுக்கு அல்லாஹ் வந்த நன்மையை தருவான், நீங்க உங்களுடைய மனைவியுடைய நோய்க்கு நிவாரணம் செய்யுங்க. நபி அவங்க சொல்லி நிப்பாட்டிட்டு போனான். ரெண்டாவது கேட்டாயே மனிதா, உஹத் யுத்தத்திலிருந்து ஓடினாங்களா என்று கேட்டாயே, அவர் மட்டுமல்ல சஹாபாக்கள்ல பெரும் ஒரு கூட்டம் ஓடினாங்க, அவர்களுடைய மன்னிப்பு அல்லாஹ் நபி அவங்களுடைய வாயால கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல ரெண்டு இடத்துல சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னிச்ச ஒரு விஷயத்தை கேட்கறது நீ யாரு? அல்லாஹ்வை சொல்லித்தான், அவர்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்று சொல்லி. அவங்கள பத்தி கேட்கறதுக்கு நீ யார் மனிதனே? மூன்றாவது சந்தேகம், பையத்துர் ரிதுவான்ல உஸ்மான் இருந்தாங்களா என்று கேட்டாயே, பையத்துர் ரிதுவான்ல அந்த சபையில் இருந்த உஸ்மான நபி அவர்கள் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, யா உஸ்மான், காபத்துல்லாவுக்குள்ள போய், காபத்துல்லா மக்காவுக்கு போய், அங்க இருக்கிற குறைஷி தலைவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை எனக்கு சார்பாக நீங்க போங்க, போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, நாங்க யுத்தத்துக்கு வரல, நாங்க தவாப் செஞ்சுட்டு ரெண்டு நாள்ல நாங்க இந்த இடத்து விட்டு பேசிருவோம் மதீனாவுக்கு, எங்கிற செய்தியை சொல்லுங்க. இப்படி ஒரு தூதுவராக நபி அவர்கள் உஸ்மானை அனுப்பினார்கள். உஸ்மானை விட சிறந்த ஒரு மனிதர் அந்த இடத்துல இருந்திருந்தா நபி அவர்கள் அவரைத்தான் அனுப்பியிருப்பாங்க. உஸ்மானை விட பொருத்தமான சிறந்த மனிதர் இல்லாததாலதான் உஸ்மானை பிடிச்சி நபி அவங்க அனுப்பினாங்க. அவர் அந்த இடத்துல இருக்கல, அவர் எப்படி பைய செய்வாரு? ஆனா நபி அவங்க விடல, தன்னுடைய வலது கரத்தை எடுத்து, இது உஸ்மானுடைய கரம், இது என்னுடைய கரம், உஸ்மானுக்கு நான் பைய செய்கிறேன் என்று நபி அவங்க பைய செஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நீங்க குறைபிடிக்கிறீங்க ஒன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு விளக்கம் சொல்லி அனுப்பினாங்க. ஆனா கிளர்ச்சியாளர்கள் விட்டுக் கொடுக்கல, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டை முற்றுகையிட்டுட்டாங்க. எதற்காக? அவர்களை கொலை செய்வதற்காக. நபி அவங்களுடைய சஹாபி, சொர்க்கத்துக்குண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட குறிப்பான சஹாபாக்கள்ல ஒருவர், 4 ஹலீஃபாக்கள்ல முக்கியமான சஹாபி. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சகோதரர்களே, குறை சொல்லத்திலிருந்து அவங்களுடைய வாய் ஓயாது. 40 நாட்கள் உஸ்மானுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. எந்த அளவுக்கு முற்றுகையிட்டாங்க தெரியுமா? வெளியில வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவரை விடாம வீட்டை சுற்றி வளைச்சு கொண்டாங்க. வெளியில வந்தா நான் கொலை செய்வோம். மஸ்ஜிது நபவியில் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தாரை வளவழைக்கிறார். அந்த கூட்டத்தாரில் தல்ஹத் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர், மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஜமாத், சஹாபாக்களுடைய ஒரு முக்கிய ஒரு ஜமாத் இருந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் தன்னுடைய தலையை மூடிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியாகி பள்ளிக்குள்ள போனாங்க. பள்ளிக்குள்ள போய் பார்த்தா பள்ளி நிறைய சனம். ஏன்? மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உஸ்மானுடைய வீட்டை சுற்றி கிளர்ச்சியாளர்கள், யாராலையும் அடக்க இயலாது. ஏன்? ஹலீஃபாவுடைய வீட்டை முற்றுகிட்டாங்க, யாரு போய் அடக்கிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வந்தே பள்ளிக்குள்ள வந்து சஹாபாக்களுடைய சில முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, தோழர்களே நான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். முதலாவது என்ன கேள்வி கேட்டாங்க? தபூக் யுத்தம் நடக்கிறதுக்குரிய நேரம் வந்தது. அந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு செலவு செய்யறதுக்கு ஒன்றும் இருக்கல்ல. நபி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த யுத்தத்துடைய படை 30,000 பேர்களுக்கு மேல, அவங்களுக்கு படைக்கு போறதுக்கு ஒட்டகம் இல்ல, குதிரை இல்ல, பணம் இல்ல, சாப்பாடு இல்ல. இந்த 30,000 படையை தயார் செய்ய யார் உதவி செய்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக, அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பானாக. நபி அவங்க செஞ்சாங்க துஆ. உஸ்மான் பின் அஃபான் 1,940 ஒட்டகைகள், 60 குதிரைகள், 10,000 திரகம் வெள்ளி காசுகள், 700 ஊக்கையா தங்க காசுகள் கொண்டு நபி அவங்களுக்கு முன்னால கொட்டினாங்க. நபி அவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க, உஸ்மான் இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான் உஸ்மான். நபி அவங்க இப்படி எனக்கு நன்மாராயம் சொன்னார்களே, நீங்க இதுக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா? அதுல இருந்து அத்தனை சஹாபாக்களும் சொன்னாங்க, நாங்க இதுக்கு சாட்சியாக இருக்கிறோம். ரெண்டாவது சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நபி தோழர்களே, மதீனா வாசிகளுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத நேரத்துல ஒரு யூதனுடைய ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு பிகரே ரோமா. இந்த பிகரே ரோமாவை வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செய்யறவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று நபி அவங்க சொன்னாங்களே, இந்த சொந்த பணத்தால் அந்த கிணத்தை நான் வாங்கி வக்ஃப் செஞ்சேன், இதுக்கு நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? அதிலிருந்து அத்தனை பேர் சொன்னாங்க, நாங்க இதுக்கு சாட்சியாக இருக்கிறோம். சொன்னாங்க, அந்த கிணத்திலிருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இன்றைய நாள் எனக்கு தடை விதிக்கிறாங்க இந்த கிளர்ச்சியாளர்கள். வந்தவங்கள முக்காவாசி பேர் முனாஃபிக்குகள், நபி அவங்கள காணாதவங்க, சஹாபாக்களும் இல்லை, முக்காவாசி பேர் முனாஃபிக்குகள். மூணாவது சொன்னாங்க, நீங்க சாட்சியாக இருக்கிறீங்களா, இந்த பள்ளிவாசல்ல பெரியோரு துண்டு ஒரு தேவையாக இருந்ததே, அதை நான் இந்த சொந்த பணத்தால வாங்கி வக்ஃப் செஞ்சேன் இந்த பள்ளிவாசலுக்கு, அதுக்கு நீங்க சாட்சியாக இருக்கிறீங்களா? எல்லாருக்குமே சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க சாட்சி உஸ்மான். உஸ்மான் பின் அஃபான் சொன்னாங்க, ஏன் என்ன கொலை செய்ய போறாங்க? ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுவதாக இருந்தால் மூன்று காரணங்களில் ஒன்று இருக்கணும். அவர் எந்த காரணமும் இல்லாத ஒரு மனிதரை கொலை செய்திருக்க வேண்டும், அல்லது திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்திருக்க வேண்டும், அல்லது இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மதம் மாறி இருக்க வேண்டும். இந்த மூன்று பாவத்தையும் நான் செய்யலையே, ஏன் என்ன கொலை செய்ய போறாங்க சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. உஸ்மான் பின் அஃபான் கிளர்ச்சியாளர்கள் அப்பையும் அவரை விட்டு கொடுக்கறது மாதிரி இல்லை, நான் கொல்லத்தான் போறோம். சுப்ஹான் அல்லாஹ். வீட்டுக்குள்ள போறாங்க. அன்றைய நாள் இரவு ஒரு கனவு காண்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க கனவுல, சொர்க்கத்தில். உஸ்மான் பின் அஃபான் பார்த்தாங்க, நபி அவங்க சாப்பிடுறாங்க, அந்த சஹனுக்கு நான் போறது இல்லையா? போய் சாப்பிடறதுக்காக கிட்ட போன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, உஸ்மான் இன்றைய நாள் எங்களோட உங்களுக்கு சாப்பிட முடியாது, நாளைய நாள் நீங்க நோன்பு பிடிங்க, இன்ஷா அல்லாஹ் எங்களோட இஃப்தாருக்கு நீங்க வரலாம் என்பதாக சொன்னார்கள். உஸ்மான் ரலி அவங்களுக்கு விளங்கிச்சு, என்னுடைய துனியாவுடைய கடைசி நாள் நாளைய நாள். மனைவிடத்தில் சொன்னாங்க, நோன்பு பிடிக்கிறார்கள், இபாதத்துகள் அல்லாவுக்கு மிக விருப்பமான இபாதத் அஸ்ஸௌம், நோன்பு, நோன்பு பிடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு விளங்கிட்டு இருந்தே நாள் நான் கொலை செய்யப்பட போகிறேன், மனைவிடத்தில் விஷயத்தை சொல்லிட்டான். சொன்ன பிறகு தன்னுடைய கதவடியில் இருந்த அடிமைகள், பாதுகாப்புக்கு வாளோடு இருந்த அடிமைகள் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, உங்கள யார் தன்னுடைய வாளை அந்த வாளுடைய உரையிலே போட்டு விடுகிறாரோ அவரை நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொல்லிட்டான். அடிமைகள் பார்த்தாங்க, இதை விட உண்டு இருக்குதா, தன்னுடைய வாள்களை உரையில போட்டாங்க, எல்லாரும் சுதந்திரவாதிகளாக மாறிட்டாங்க, பாதுகாப்பு நீக்கப்படுகிறது. அலி இப்னு அபி தாலிப் ஆவேசத்தோட வாராங்க, யா கலீஃபத் ரசூலில்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்களோட வீட்டை சுத்தி இருக்கிற 1000 மேற்பட்டவர்களை நாங்கள் யுத்தம் செய்து அவர்களை அப்புறப்படுத்தி விடுகிறோம். ஹசனை கூட்டிட்டு வந்தாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் இது என்னுடைய மகன் இருக்கிறான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் செய்வோம், நீங்க பயப்படாதீங்க. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அமீரல் முஃமினீன், என்னோட உயிரை தரத்துக்கு நாங்கள் தயார், உங்களோட வாயால் ஒரு வார்த்தை, அமீருடைய வார்த்தை இல்லாமல் யுத்தம் செய்ய இல்லாத சஹாபாக்களுக்கு, சஹாபாக்கள் கோழைகளாக இருக்கல்ல, ஒரு வார்த்தை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவங்களை அப்புறப்படுத்துங்க என்று சொல்லி இருந்தா அத்தனை பேர்களும் ஓடோட அடித்து துரத்தப்பட்டிருப்பார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை பயந்த ஒரு மனிதர், தக்வாவை உள்ளத்துல சுமந்த ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர்கள் சொன்னார்கள், எனக்காக என்னுடைய உயிருக்காக இன்னும் ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லிட்டான். எந்த உயிர் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக இன்னொரு மனிதனுடைய உயிரை ரத்தத்தை ஓட்ட நான் விரும்பல, நீங்க யாரும் யுத்தத்துக்கு வர தேவையில்ல, பாதுகாப்பு உங்களோட வீடுகள்ல இருங்க, பாதுகாப்பு நீக்கப்படுகிறது. உஸ்மான் ரதியல்லா யோசிச்சாங்க, இந்த நேரத்துல நான் செய்யற மிச்சம் பெரிய விருப்பமான அல்லாவுக்கு விருப்பமான இபாதத் என்ன, என்ன இபாதத் தெரியுமா செஞ்சாங்க, குர்ஆனை விரிச்சு ஓத ஆரம்பிச்சாங்க. ஒரு மனிதன் செய்யற மிகச்சிறந்த இபாதத் நோன்பு, நோன்பாளியாக இருக்கிறாங்க, அல்லாவுக்கு மிச்சம் விருப்பமான இபாதத் அல்லாவுடைய வார்த்தைகள் குர்ஆன் என்று சொல்லுது, அந்த அல்லாவுடைய வார்த்தைகளை ஓத ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆனை திறந்து சூரா ஃபாத்திஹா அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், ஒரு ஜுசு முடியக்கூடிய அளவு கூட ஓதி இருக்கல்ல, அந்த கூட்டத்தாரில் இருந்த மிகப்பெரிய ஒரு மூதேவி உஸ்மானுடைய வீட்டுக்குள்ள வாராரு, வந்து அவங்களோட மனைவிட கன்னத்துல அரைகிறார். அரைஞ்சத்துடையே உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னாங்க, மனிதனே அல்லாஹ் உன்னை கையை வெட்டுவானாக, உன்னுடைய காலை வெட்டுவானாக, உன்னுடைய கண்ணை குண்டாக்குவானாக, உன்னை நரகத்தில் உடைய செய்வானா, எதற்காக அநியாயம் செய்யாத ஒரு பெண்ணை நீ தாக்குகிறாய், தன்னோட மனைவிக்கு வந்து அவர் நடிச்சாரா, இவ்வளவு கோபம் வரும், ஆத்திரம் வரும். இந்த வார்த்தைகள் கேட்டதோடு அவனுக்கு பயம் வந்தது, ஓடிட்டான் வெளியில. ஆனா அவனை விட பெரிய ஒரு மூதேவி உள்ளுக்கு வந்து உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹு அவர்களை 9 வெட்டுக்கள் வெட்டினான். அவர்கள் அப்படியே சாய்ந்து விட்டார்கள். அவன் 9 வெட்டுக்களை 9 கொத்துகளை ஒரு கோடாரியால கொத்தி விடுகிறான். உஸ்மான் பின் அஃபான் சாய்ந்து விட்டார்கள். அவனுடைய ரத்த சொட்டு, முதலாவது ரத்த சொட்டு எங்க தெரியுமா விழுந்துச்சு, குர்ஆனுடைய ஒரு ஆயத் சூரா பக்ராவுடைய முதலாவது ஜுஸுவுடைய கடைசி பக்கத்துல, இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், இவர்கள் செய்கின்ற அநியாயத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், இந்த ஆயத்துலதான் இந்த ரத்த சொட்டு விழுது. உஸ்மான் ரதியல் அவங்க மௌத்தாகிறாங்க, மனைவி அழ ஆரம்பிக்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்லி அழுதாங்க, அவங்க சொல்லி அழுத வார்த்தைகள் என்ன தெரியுமா, இவரை கொலை செஞ்சிட்டாங்களே, இவர் இரவு இரவாக குர்ஆனை ஓதி இரவு ஹயாத்தாக்குற ஒரு மனிதனை கொலை செஞ்சிட்டாங்களே சொல்லி சொல்லி அழ ஆரம்பிச்சான். மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு, அரசம் மௌத்தாகிட்டாரு, ஹலிஃபா மௌத்த இல்ல இல்ல, இரவு நேரத்தை குர்ஆனை கொண்டு ஹயாத்தாக்க கூடிய ஒரு மனிதனை கொலை செஞ்சிட்டாங்களே சொல்லி அந்த பெண் அழ ஆரம்பிக்கிறான். உஸ்மானுடைய இரவு குர்ஆனும் தொழுகையுமாகத்தான் இருந்திருக்கிறது. சில நேரத்தில் உஸ்மான் பின் அஃபான் தக்பீரை கட்டி தொழ ஆரம்பிப்பாங்க, சூரா பக்ராவில் ஆரம்பிச்சு சூரா நாஸ்ல முடிப்பாங்க ஒரு இரவுல. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் ஒரு ரக்அத்தில் முழு குர்ஆனையும் ஓதினார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் கேட்டாரு, ஒரு ரக்அத் தொழ இயலாதே, குறைஞ்சது 2 ரக்அத் சரி தொழணுமே. சொன்னார்கள், அது என்னுடைய வித்ர் தொழுகையுடைய ஒரு ரக்அத், முழு குர்ஆனும் ஓதி பாராயணம் செய்யப்பட்டு ஹத்தம் செய்யப்படுகிறது. நல்ல உள்ளம் படைச்சவங்க இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த ரமதான் வரை இருக்கிறதே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. மனிதர்கள் குறை சொல்லக்கூடியவங்க குறை சொல்லி கொண்டுதான் இருப்பாங்க. மனிதர்களுடைய திருப்தி எங்களுக்கு தேவையில்லை, மனிதர்களுடைய புகழ், மனிதர்களுடைய கௌரவம், மனிதர்கள் எங்களுக்கு தார வார்த்தைகள் எங்களுக்கு தேவையில்ல, அதனால எங்களுக்கு பிரயோசனங்கள் பெரிதாக கிடைக்க போறதில்லை. அல்லாஹ் எங்களை பார்த்து நல்ல மனிதன் என்று சொல்லணும். எங்களோட உள்ளம் அப்படியாக மாறோம். எங்களோட அநியாயங்கள் ஒரு காணி துண்டுக்காக, ஒரு நிலத்துண்டுக்காக, ஒரு மனிதன் பேசின சில வார்த்தைகளுக்காக, எங்களோடு நடந்து கொண்ட சில சில தவறான நடவடிக்கைகளுக்காக நாங்கள் மனிதர்களை ஓரமாக்கி விட முடியாது. எங்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக நாங்கள் யாரையும் மன்னிப்போம். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக நாங்கள் யாரையும் மன்னிப்போம். எனக்கு அநியாயம் செஞ்சவன், எங்களுக்கு ஏசினவன், எங்களை சொத்த பறிச்சவன், எங்களுக்கு துரோகம் செஞ்சவன், எங்களுக்கு அப்படி பேசினவன், எல்லாரையும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் மன்னிப்போம். யார் மனிதர்களை மன்னிக்கிறார்களோ அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிக்கிறான். சூரத்து நூர் பேசுகிறதே, அலா துஹிப்புனா யக்ஃபிர் அல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ரமலான் ஏன் எங்களுக்கு விருப்பம் அல்ல? எங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். ராவு பகலாக கண்ணால காதால உள்ளத்தால பாவம் செய்கிறோம். அல்லாஹ் எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனா நாங்க எங்கள உள்ளத்துல கோபத்தை சுமந்து கொண்டிருந்தா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கிறதே கேள்விக்குறியாக மாறிடும். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. கலிமா சொன்ன மக்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். ரெண்டு மனிதர்களை தவிர, ரெண்டு மனிதர்கள் என்றால் ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ்ல ஒரு மனிதனை தவிர. யார் அவர் தெரியுமா? ஒரு முஃமின பத்திய குரோதத்தை விரோதத்தை உள்ளத்துல சுமந்திருக்கிற மனிதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு மன்னிப்புக்குரிய அவகாசம் இப்பைக்கு இல்லை. அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற குரோதத்தை விடுகிற வரையில் அவரை விட்டு வைங்க. அவர் எப்ப தன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கி அந்த குரோதத்தை தன்னுடைய உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறாரோ அப்பதான் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. எங்களுக்கு சிலர் அநியாயம் செஞ்சிருப்பாங்க. எங்களோட குடும்பத்துல, எங்களோட உறவுகள்ல, எங்களோட ஸ்டாஃப்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஊர் மக்கள், தெரியாதவங்க சிலர். நாங்கள் நியத்து வைக்கணும் ரமலானுக்கு முன்னால. யா அல்லா, நான் அவங்களை எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். எங்களோட உள்ளம் பரிசுத்தமாகுது. யா அல்லா, யாரை பத்திய குரோதம் விரோதம் என்னுடைய உள்ளத்தில், நான் அவர்கள் எல்லாரையுமே மன்னிச்சிட்டேன். அடிக்கடி என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், சின்ன புள்ள நமக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க, பிள்ளையோட உமா அப்பா அநியாயம் செஞ்சிருப்பாங்க. எத்தனையோ உமா அப்பா இருக்கிறாங்க, பிள்ளையோட பேசுறது இல்ல. ஏன் நோம்பு பிடிக்க போறாங்க? இவங்க உலகத்துல வளத்துல என்ன அர்த்தம் இருக்கிறது? இன்னாலில்லாஹி இன்னாஇலைஹி ராஜிஊன். உமா அப்பாவோட பேசாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. சொர்க்கத்துடைய கதவை இறுக்கி மூடிட்டு இருக்கிறாங்க. நபியா சொன்னாங்களே, தாய் தந்தைகள் சொர்க்கத்துடைய ரெண்டு பிரமாண்டமான கதவுகள். சுப்ஹானல்லாஹ். உமா அப்பாட முகத்தை பார்த்து சிரிங்க. ஹஜ்ஜும்ராவுடைய நன்மை கிடைக்கும் சொன்னாங்களே. உமா அப்பாவோட பேசாம பள்ளிக்கு வந்து என்ன அர்த்தம்? உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடிய மனிதன் இருக்கிற சபையில ரஹ்மத் இறங்காது என்று எத்தனை ஹதீஸ்கள் சொல்லி இருக்கிறது. அவரோட முசீபத்தால இறங்குற ரஹ்மத்துகளும் தடைப்படுகிறதே. நபியவங்களோட சபையில ஒரு தடவை நபியவங்க ரஹ்மத்துக்காக துவா செய்யக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, உறவுகளை துண்டிச்சு யாராவது இங்க இருந்து அனுப்பிட்டு பேய்த்திருங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் போய் தன்னுடைய மாமியோட பேசாம இருந்தார். அவர் போய் பேசிட்டு வந்தார். ஏன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு இறங்க தடைப்படுகிறதே? அன்பிற்குரியவர்களே, நீயத்து வைங்க. எங்களுக்கு முன்னால எத்தனையோ ரமலான் வந்து போயிச்சு. போன ரமலான்ல எங்களோட இருந்து எத்தனை பேர் இந்த ரமலான்ல இல்லையே? ஆசைப்பட்டிருப்பாங்க, வார ரமலான் நல்லா நோம்பு பிடிக்கணும், நல்லா குரானும் நினைச்சிருப்பாரு. எங்களுக்கும் இந்த ரமலான் அல்லாஹ் கூட அந்த சலாமத்தாக சேர்ப்பானாக. எங்களோட இருந்தவங்க இல்லாம பேசிட்டாங்க. வரக்கூடிய ரமலான் அது எங்களுடைய வாழ்க்கையில எத்தனாவது ரமலான் யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால சந்தோஷமாக எதிர்பாருங்க. உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. மன்னிப்போம், மறப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அல்லாஹ் எங்களை மன்னிக்கணுங்கிற நோக்கம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். உள்ளம் பரிசுத்தமாக இருக்கட்டும். அது தக்வாவுடைய ஆரம்ப படித்தரமாக இருக்கிறது. இந்த ரமலானை நன்றாக திட்டமிட்டுக் கொள்ளுங்க. எங்களோட பெண்களுக்கும் தான், வெறுமனே ரேடியோவை போட்டுக்கொண்டு டிவிக்கு முன்னால் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தா குளிச்சு கொண்டு நாங்கள் சேர பூசிக்கொள்ளது மாதிரி என கால நேரம் ரமலான் விசேஷ விசேட நிகழ்வு, ரமலானுடைய விசேஷம் உங்களுக்காக ரமலான்ல நாங்கள் இதை தயாரிச்சிருக்கிறோம். எது படத்தையும் நாடகத்தையும் இன்னாலில்லாஹிராஜிவோம். அது எங்களோட வாழ்க்கையில ரமலான்ல இல்லை, எப்பயுமே எங்களோட வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியது. ஒரு செய்தியை தூது உங்களுக்கு சின்னது கடமை, ஆனா நேரம் முடிஞ்சிட்டு. ஒரு திரைப்படத்தை, ஒரு சினிமாவுடைய படத்தை நாங்கள் பார்க்கிறோம், என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த படத்துல சொல்ற குஃப்ருடைய வார்த்தைகள் உங்களுக்கு இஸ்லாத்தையே அங்க சொல்லித்தரப்போறாங்க. பள்ளிவாசலையே உங்களுக்கு காட்டப்படுறாங்க. இன்னால் இல்லாஹி இன்னாலே அவன் கும்புடுற சாமி, உங்களோட வீட்டுக்குள்ள சாமி இருக்குது, உங்களோட வீட்டுக்குள்ள கோவில் இருக்குது. ஏன் அத்தனை உங்களோட இதுல வந்து போகுது? உங்களோட பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பிஞ்சு உள்ளங்களுக்கு நீங்க குஃப்ர படிச்சு கொடுக்குறீங்க. இதை விட பெரிய ஒரு பாவம் உலகத்துல இல்ல. இதை விட பெரிய ஒரு பாவம் உலகத்துல இல்ல. அதை இல்லாம ஆக்கிருங்க. நீங்க அதை உடைக்கிறதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நல்லதை விட கெடுதி உங்களுக்கு வந்து சேருது. உன்னோட ஈமான் அது சுக்குரூராக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானா. படத்தை பார்த்து பார்த்து எத்தனை பேர் மௌத்தாகிட்டான்? ரிமோட் கண்ட்ரோலை கையில பிடிச்சு கொண்டு மௌத்தாகிட்டான். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ரமதான் வருது, அதெல்லாம் மோரமாக்கிறேங்க. எனக்கு அந்த செய்தி கொஞ்ச நாளைக்கு இல்லாம போறதுல ஒண்ணும் இல்லை, கபர்ல இருக்கிறவங்களுக்கு செய்தி ஒன்றும் தெரியாது, நாங்க மூத்தாகி போக மாட்டோம். ரமதான பிரயோசனப்படுத்துங்க, ரமதானுக்கு பின்னால் உள்ள காலத்தை பிரயோசனப்படுத்துங்க. கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் குர்ஆன் தஸ்பீஹ் இப்படி எங்கட கால நேரம் போகட்டும். பேசுறதாக இருந்தா நல்லதை பேசுவோம், இல்லையா மௌனமாக இருந்துருவோம். பெண்களுக்கு இந்த செய்திகள் எடுத்து சொல்லுங்க. ரமதானுடைய சிறப்புகள் சம்பந்தமான பயான்கள் நடக்கும் அடிக்கடி பள்ளிவாசல்கள்ல, வந்து அடிக்கடி ஈமான புதுப்பீங்க. கேட்க போக்கிறதான் ஆசை வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதானை கபூல் செய்யப்பட்ட ஒரு ரமலாக நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாழ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. நலவ நாடி உன்னுடைய பள்ளிவாசல ஒன்று சேர்ந்தோம் யாழ்லா. உன்னுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்துக்களையும் சலாம்களையும் சொல்லி அருள்வாயாக. யா அல்லாஹ், சலவாத்து சொல்லக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகள் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. கூமு மக்ஃபூரன் லக்கும் வகத புத்தில சையாத்துக்கும் ஹசியாத்திக்கும் ஹசனாத் என்ற நன்மாராயத்தோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த சபையை விட்டு எழுந்து செல்லதை தௌஃபீக் செய்வாயாக. நீ தௌஃபீக் செய்வாயாக. மலாய்க்கா மரக்கூடிய நன்மாராயங்களோடு எங்களுடைய சபைகளை கலைப்பாயாக. யா அல்லாஹ், அடிக்கடி நல்ல விஷயங்களை கேட்கிற தௌஃபீக் ரசீபாக்குவாயாக. பேசுகிறோம் யா அல்லாஹ், கேட்கிறோம் ரஹ்மான், இந்த உள்ளத்துல மாற்றத்தை உண்டாக்குவாயாக. இந்த உள்ளத்தை யா அல்லாஹ் உனக்கு விருப்பமுள்ள தக்வாவை சுமந்த உள்ளமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நஃப்ஸை யா அல்லாஹ் செம்மைப்படுத்தப்பட்ட முத்மயின்னான அமைதி பெற்ற உள்ளமாக இந்த உள்ளத்தை இந்த நஃப்ஸை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அம்மாரத்தும் பிஸ்ஸுவாக இந்த நஃப்ஸுகளை ஆக்கிவிடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நலவின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக. ரமலான சலாமத்தோடு அடையக்கூடிய தௌஃபீக நசீபாக்குவாயாக. இந்த ரமலான சலாமத்தோடு எங்களை வந்து அடையிற தௌஃபீக்கை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக நசீபாக்குவாயாக. நல்ல குணங்களை கொண்டு நம்மை அலங்கரிப்பாயாக. யா அல்லாஹ், குர்ஆனோடு மிக அண்டிய நெருக்கமான தொடர்பை நமக்கு ஏற்படுத்துவாயாக. அதை விளங்குறதில் அதை கொண்டு அமல் செய்யறதுக்குரிய தௌஃபீக் நீ நமக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இஹ்லாஸ நசீபாக்குவாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. அமல் செய்வதற்கு உற்சாகப்படக்கூடிய உடலை, உள்ளத்தை, உடல் உறுப்புகளை நசீபாக்குவாயாக. தந்தருள் புரிவாயாக. எங்கட பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள், உஸ்தாதமார்கள், தெரிந்தவர்கள், யா அல்லா ஊர்க்காரவர்கள், யா அல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கபராளிகளாக வந்த நமது உறவுகள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய கபர்களை சொர்க்கத்தில் பூஞ்சோலையாக மாற்றுவாயாக. நரகப்படுகொலையை விட்டும் பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லா, நாளை சொர்க்கத்தில் நன்மார்கள் சித்தீகங்கள் சுஹதாக்களோடு வீட்டில் இருக்கிற தௌஃபீக நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நமது வாழ்நாளை யா அல்லாஹ் சிறப்பாக நீளமாக ஆக்கி அதில் பல நல்ல மகள் செய்யக்கூடிய தௌஃபீகையும் நமக்கு நசீபாக்குவாயாக. பல ரமதான்களை அடைந்து அதில் கபூல் செய்யப்பட்டவர்களாக, நரக விடுதலை பெற்றவர்களாக, பாக்கியசாலிகளாக எழுதப்பட்டவர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வகுல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வஸலாமன் வத்மீனா. குல் லில் கௌனி வகுல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.